ஒரு மணி, கனடாவின் கிழக்கு பிராந்திய நேரம் காலை 7 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ETR ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகளை ETR.FM எனும் இணையத்திலும் கேட்கலாம். தொடர்வது செய்திகள்.
வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் கீர்த்திகா பிரிந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரம்புக்கு எதிராக வர்த்தக போர் தொடுக்கும் ஜெர்மன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு கனேடிய உயர்ஸ்தானிகர் விஜயம். வவுனியா தண்டவாளத்தில் மயிர்லையில் உயிர் தப்பிய பெண். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னாள் போராட்டம். இயாலில் ராணுவ வாகனமும் காரும் மோதி விபத்து. முன்பள்ளி பாடசாலை ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பு. இந்தியாவில் பரவும் கொடிய நிபா வைரஸ். ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டில் சர்ச்சை, சற்று முன் நீதிமன்றத்தில் அதிரடி உத்தரவு. ஈரானை நெருங்கிய அமெரிக்கா, ஹவுதி வெளியிட்டுள்ள எச்சரிக்கை. பிரித்தானியாவை நோக்கி வரும் சந்திரா புயல். தொடர்பின விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தக போருக்கு எதிராக ஜேர்மன் தனது நுட்பமான செயற்திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக தரவுகள் மேற்கோள் காட்டியுள்ளன. 2025 சீனாவின் ஜேர்மன் நிறுவனங்களின் முதலீடுகள் கடந்த 4 இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தக கொள்கை அழுத்தங்களினால் பல ஐரோப்பிய அரசாங்கங்களை வேறு நாடுகளில் வணிக உறவுகளை அதிகரிக்க தள்ளுகின்றது என்பதை இத்தரவுகள் கோடு காட்டுகின்றன. IWG ஜேர்மன் பொருளாதார நிறுவனத்தின் IWG ஜேர்மன் எக்கனமி இன்ஸ்டிடியூட் தரவுகளின்படி கடந்த ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரை சீனாவின் முதலீடுகள் 7 பில்லியன் யூரோக்களுக்கு மேல் உயர்ந்துள்ளது என்பதை காட்டுகிறது. 2024 4.5 பில்லியன் யூரோக்களில் இருந்து 55.5% அதிகமாகும். ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகள் மீதான தொலைநோக்கு வரிகள் உட்பட டிரம்ப் நிர்வாகத்தின் முதல் ஆண்டில் அவரது ஆக்ரோஷமான வர்த்தக கொள்கைகள் ஐரோப்பாவின் உயர்மட்ட பொருளாதாரத்தில் உள்ள நிறுவனங்களை மாற்றாக சீனாவின் பக்கம் கவனத்தை திருப்ப தள்ளியுள்ளதை புள்ளி விவரங்கள் காட்டியுள்ளன. தொடர்பின தாயக செய்திகள். இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு விஜயமுற்றை மேற்கொண்டுள்ளார். கடந்த இரு நாட்களாக வடக்குக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டுள்ள கனேடிய உயர்ஸ்தானிகர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் செய்து பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சர்க்குணராஜாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அதன் பின்னர் பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதிகள், பதிவாளர், நிதியாளர், நூலகர் மற்றும் அரசறிவியல், பொருளியல் மற்றும் மொழிபெயர்ப்பு கற்கை துறைகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்புகளின் போது அரசியல், பொருளாதார நிலைமைகள் உட்பட சமகால விடயங்கள் பற்றியும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கனேடிய தூதரக அனுசரணையுடன் மேற்கொள்ளப்படும் செயற்திட்டங்கள் பற்றியும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா தாண்டிக்குளம் தண்டவாளத்தில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் மயிரிழையில் உயிர் தப்பிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண் வவுனியா தாண்டிக்குளம் ரயில் கடவையில் சமிஞ்ஞையை மீறி மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளார். இதன்போது யாழில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த ரயில் மோட்டார் சைக்கிளுடன் பின்பகுதியில் மோதியுள்ளது. விபத்தில் கிடாச்சூரி சாஸ்திரி கூழாங்குளத்தைச் சேர்ந்த ஆல்பிரட் ஜெயராஸ் திலகபதி என்பவர் காயமடைந்த நிலையில் வவுனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமது சேவையை நிரந்தரமாக்குமாறு கோரி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழுவொன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் ஆரம்பித்துள்ள சத்தியாகிரக போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. இன்று காலை அவர்கள் நீதியின் மரணம் என்று குறிப்பிட்டு சவப்பெட்டியொன்றை எரித்துள்ளனர். உண்ணாவிரத போராட்டத்தினால் நடைபாதை தடைப்படுவதாக போலீசார் தெரிவித்ததையடுத்து போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தர்க்க நிலை ஏற்பட்டுள்ளது. 7 வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள தங்களை ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக்குமாறு வலியுறுத்தி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழுவொன்று நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருந்தது. தமது போராட்டத்திற்கு முறையான பதில் கிடைக்காத காரணத்தினால் போராட்டக் குழுவின் 4 உறுப்பினர்கள் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் ராணுவ வாகனமும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த விபத்து யாழ்ப்பாண நகர்ப்பகுதியை அண்மித்த மடத்தடி பகுதியில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் தெய்வாதீனமாக வருக்கும் பாரிய காயங்கள் ஏற்படாத நிலையில் கார் பெரும் சேதத்துக்கு உள்ளாகியுள்ளது. மேலும் விபத்து தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்பள்ளி பாடசாலை ஆசிரியர்களின் சம்பளம் 10,000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு மாநகர எல்லைக்குள் சபை அதிகாரத்தின் கீழ் இயங்கும் அனைத்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்குமே சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை கருத்தில் கொண்டும் முன்பள்ளி ஆசிரியர்களின் சேவையை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தனிப்பட்ட காரணங்களுக்காக இன்று போலீஸ் நிதி குற்றப்பிரிவில் ஆஜராக முடியாது என்றும், போலீஸ் நிதி குற்றப்பிரிவில் ஆஜராக 2 வார கால அவகாசம் தேவை என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் மனைவி சிரந்தி ராஜபக்சே கோரியுள்ளதாகவும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. வங்கிக் கணக்கு ஒன்று தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக போலீஸ் நிதி குற்றவியல் பிரிவில் செவ்வாய்க்கிழமை முன்னிலையாகுமாறு சிரந்தி ராஜபக்சேவுக்கு போலீஸ் நிதி குற்றவியல் பிரிவினரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சிரந்தி ராஜபக்சே இன்று விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என அறிவித்தல் வழங்கப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறு கால அவகாசத்தை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சிரிலிய என்ற பெயரில் பயன்படுத்திய வங்கிக் கணக்கு தொடர்பில் போலீஸ் நிதி குற்றவியல் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக மஹிந்த ராஜபக்சேவின் மனைவி சிரந்தி ராஜபக்சே அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க பாதிரியர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 6 போலீஸ் அதிகாரிகளும் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஹம்பகா பிராந்திய குற்ற விசாரணை பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் படைப்பிரிவை சேர்ந்த 6 போலீஸ் அதிகாரிகளை இவ்வாறு பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனா். கத்தோலிக்க பாதிரியர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஹம்பகா பிராந்தி குற்றப்புலனாய்வு பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் பிரிவைச் சேர்ந்த 6 போலீஸ் அதிகாரிகளும் எதிர்வரும் 29 தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. சந்தேக நபர்கள் ஹம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் 29 தேதி அடையாள அணிவகுப்பு ஒன்றை நடத்துமாறு நீதவான் இதன்போது உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஐக்கிய தேசிய கட்சி JVPக்கும் குடிமக்கள் சக்திக்கும் பெருமளவு பணம் கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் சம்பாதித்த பணத்தில் இருந்து JVPக்கும் குடிமக்கள் சக்திக்கும் பணம் கொடுத்தோம். அந்த நேரம் 3 சக்திகள் இருந்தன. எங்கள் தளம் தனித்தனியாக சென்றது. மைத்ரி ரணில் எங்கள் கட்சியின் தலைவர். மறுபுறம் குடிமக்கள் சக்தி, அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை தாக்கினார்கள். மறுபுறம் JVP ராஜபக்சவை தாக்கியது. மஹிந்த ராஜபக்ச மும்முனி தாக்குதலால் தோற்கடிக்கப்பட்டார். ஐக்கிய தேசிய கட்சி சிறிய தொகையை கொடுக்கவில்லை, அவர்கள் மில்லியன் கணக்கானவற்றை கொடுத்தார்கள் என்றார். கொழுவு ஊடகம் ஒன்றுடனான கலந்துரையாடலின் போதே இவ்விடயம் வெளிவந்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விவகாரம் கொழும்பு மைய அரசியலை நடத்துவதா அல்லது தாயக மைய அரசியலை நடத்துவதா என்ற பிரச்சினையே என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திறனியுமான சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி ஆர் ஜோதிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இன்று நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 2010 ஆண்டு சரத் பொன்சேகாவை ஆதரிக்கும் முடிவை ரா சம்பந்தனே எடுத்திருந்தார். அது சம்பந்தனின் முழு பொறுப்பு. அதனை எடுக்க வேண்டிய சூழல் உருவாக்கியது. அது முதலாவது எதிரி மஹிந்த ராஜபக்ச அவரை பலவீனப்படுத்தவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த முடிவை எடுத்திருந்தது. அன்று கஜேந்திரகுமாரும் சுரேஷ் பிரேமச்சந்திரவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவையால் அந்த முடிவுக்கு இணங்கி போக வேண்டியிருந்திருக்கலாம். அப்போது அந்த முடிவு எடுப்பது தவறு என்பது எனது அபிப்பிராயம். அந்த நேரம் பொது வேட்பாளர் என்ற சிந்தனை அதிகரிக்கவில்லை. உண்மையில் அந்த இரண்டு பேரையும் ஆதரிக்க வேண்டும், ஆதரிக்க முடியாதரில்லை. இரண்டு பேரையும் விடுத்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர்களுக்கும் சர்வதேச ராஜதந்திரிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர், மாலைதீவு உயர்ஸ்தானிகர் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் UNDP துணை வதிவிட பிரதிநிதி ஆகியோர் குறித்த கலந்துரையாடலை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது திறந்த மற்றும் சிந்தனைக்கான இடத்தை உருவாக்குதல், பெண்களின் தலைமை பற்றிய உரையாடல், பொது அலுவலகங்களில் பெண்கள் நுழைவதற்கும் பெண்களை நிலைநிறுத்துவதற்குமான பெண்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் தடைகள் விவாதங்கள் போன்ற கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பெண்களின் அரசியல் பங்கேற்பை முன்னேற்றுவதற்கான ஒத்துழைப்பு கூட்டாண்மை மூலம் ஆதரவு அமைப்புகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய செய்திகள். இந்தியாவில் கொடிய நிபா வைரஸ் பரவி வருவதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் நிபா வைரஸ் பரவுவதால் ஆசிய விமான நிலையங்கள் பரிசோதனையை தொடங்கியுள்ளன. இதற்கிடையில் மேற்கு வங்காளத்தில் 5 சுகாதார ஊழியர்கள் இந்த மாத தொடக்கத்தில் வைரஸால் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆபத்தான நோயாளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த சுமார் 110 பேர் தனிமைப்படுத்தலுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன் தொடர்பான தகவல்கள் தற்போது அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. இந்த வைரஸ் விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வைரஸ் ஆகும். குறிப்பாக பல வௌவால்கள் மற்றும் பன்றிகளிடம் இருந்து மனிதர்களுக்கும் மனிதனுக்கும் நெருங்கிய தொடர்பு மூலம் பரவக்கூடிய ஒரு அரிய மற்றும் மிகவும் ஆபத்தான வைரஸ் இதுவாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வைரசுக்கு சிகிச்சை அளிக்க தடுப்பூசி அல்லது மருந்துகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த வைரஸ் மிகவும் ஆபத்தானது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் பாதிக்கப்பட்டவர்களில் 40% முதல் 75% வரை இறக்க நேரிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஜூ ஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜயின் நடிப்பில் உருவான திரைப்படம் ஜனநாயகன். இத்திரைப்படம் இம்மாதம் கடந்த 9ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாமையினால் இத்திரைப்படம் வெளியாவதில் சிக்கல்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தயாரிப்பு நிறுவனம் ஜனவரி 6ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. வழக்கை விசாரித்த நீதிபதி பி டி ஆஷா தணிக்கை வாரியம் கூறிய திருத்தங்களை செய்த பின்னர் சான்றிதழை வழங்க முடிவு செய்யட்டும், அதற்கு பிறகு படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி முடிவு செய்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டது என்றும், ஆகவே தணிக்கை வாரியத்தின் தலைவரின் முடிவை தள்ளி வைத்துவிட்டு இந்த படத்துக்கு சான்றிதழை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே மேல்முறையீடு செய்து தணிக்கை வாரியம் செய்து முறையிட்டது. திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக தணிக்கை சபை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை சென்னை மேல்நீதிமன்றம் திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தது. இந்த நிலையில் குறித்த திரைப்படத்துக்கான இறுதி தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று உடனே வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் தீர்ப்பை சென்னை மேல்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். எந்தவொரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் வருந்துவதை தூண்டும் பதிலை நாடு வழங்கும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் கடந்த காலத்தை விட இப்போது அதிக திறன் கொண்டது என்பதை வலியுறுத்தி வருகின்றது. தெஹ்ரானில் நேற்று இடம்பெற்ற முக்கிய சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ள அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாச்சி, பிராந்தியத்தில் அமெரிக்காவின் சமீபத்திய நடவடிக்கைகள் மற்றும் ராணுவ பயிற்சிகள் குறித்து மேற்படி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாங்கள் ஒரு வகையான கலப்பின போரை எதிர்கொண்டுள்ளோம், தொடர்ந்தும் எதிர்கொண்டு வருகிறோம். ஜூன் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா மற்றும் சியோனிச ஆட்சியிடம் இருந்து புதிய அச்சுறுத்தல்களை நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம். ஈரானிய ரியால் மதிப்பிழப்பை நடவடிக்கையை நிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள் அழைப்பு விடுத்த ஈரானிய சந்தை மற்றும் சந்தைகளில் அமைதியான போராட்டங்கள் தொடரப்பட்டது. இஸ்ரேலிய ஆட்சியாளும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வெளிப்படையான ஊக்குவிக்கப்பட்ட இந்த வன்முறை பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. கடைகள், அரசு நிறுவனங்கள், பொது சேவைகள் வசதி பரவலாக அளிக்கப்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதுகாப்பு படையினர் என்று பலரும் கொல்லப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை 25% உயர்த்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். குறித்த விடயத்தை தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவொன்றின் மூலம் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் இந்த தீர்மானம் குறித்து தமக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்று தென்கொரியா குறிப்பிட்டுள்ளது. டிரம்பின் பதிவில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு எட்டப்பட்ட வர்த்தக உடன்படிக்கையை தென்கொரியா முறையாக பின்பற்றவில்லை என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். வாகனங்கள், மரம், மருந்துகள் மற்றும் ஏனைய அனைத்து பரஸ்பர வர்த்தக பொருட்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்த 15% வரியானது இனி 25% வரியாக அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உடன்படிக்கையின்படி அமெரிக்கா தனது வரிகளை விரைவாக குறைத்துள்ள போதிலும் தென்கொரிய நாடாளுமன்றம் அந்த உடன்படிக்கை ஒப்புதல் வழங்குவதில் மந்த கதியில் செயற்படுவதாகவும் செய்திகள் சுட்டிக்காட்டியுள்ளன. பிரித்தானியாவை சந்திரா புயல் தாக்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை வடக்கு அயர்லாந்து மணிக்கு 120 கிலோமீட்டர் காற்று வீசும் அபாயம் உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதிகளில் பெரிய அலைகள் மற்றும் கடல் சுவரை தாண்டும் வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு இங்கிலாந்தில் திங்கட்கிழமை மாலை முதல் செவ்வாய்க்கிழமை காலை வரை 30 தொடக்கம் 50 மில்லிமீட்டருக்கு மழை பெய்யும் என்று எதிர்பார்ப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சில உயரமான பகுதிகளில் 80 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்றும், மேலும் ஸ்காட்லாந்து, வேல்ஸ், லண்டன் போன்ற பல பகுதிகளிலும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில உயரமான பகுதிகளில் மழை பனியாக மாறி 5 முதல் 20 சென்டிமீட்டர் வரை பனி பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக விமானம் மற்றும் தொடரூந்து கடல் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மின்சாரம் துண்டிப்பு, வீடுகளில் வெள்ளத்தில் முழங்கள், மரங்கள் விழுதல், நிலச்சரிவு போன்ற அபாயங்கள் அதிகரிக்கும் என்றும் மக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ஆதரவு இன்றி ஐரோப்பா தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று நினைத்தால் அது கனவாகத்தான் இருக்கும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ குறிப்பிட்டுள்ளார். பிரேசிலில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை உரையாற்றும் போது அவர் இவ்விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் அல்லது முழு ஐரோப்பாவே அமெரிக்கா இல்லாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று யாராவது நினைத்தால் அது கனவாகத்தான் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு சாத்தியம் இல்லை, எங்களால் முடியாது, நமக்கு ஒருவருக்கொருவர் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகள் உண்மையிலேயே அமெரிக்காவின்றி தனித்து பாதுகாப்பை மேற்கொள்ள விரும்பினால் பாதுகாப்பு செலவுகளை 10% வரை உயர்த்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களது சொந்த அணு ஆயுத திறனை உருவாக்க வேண்டியிருக்கும் என்றும் அது பில்லிய கணக்கான யூரோக்கள் செலவாகும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மெக்சிகோவில் உள்ள மொரெலோஸ் மாநிலத்தில் ஒரு கால்பந்து மைதானத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு அந்த மைதானத்தில் உள்ளூர் கால்பந்து போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்துள்ளது. இப்போது ஆயுதம் ஏந்திய சில மர்ம நபர்கள் திடீரென மைதானத்துக்குள் புகுந்து அங்கிருந்தவர்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் 11 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் 12 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துப்பாக்கிச்சூட்டின் பின்னணி குறித்து அந்நாட்டு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட தகவலின்படி மெக்சிகோவில் செயற்பட்டு வரும் 2 போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலே இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியை காவல்துறையினர் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆயுத மோதல்கள் உலகில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவதாக உலகமே அஞ்சிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அமெரிக்காவின் செயற்பாடு தற்போது பேசப்பொருளாக மாறி வருகிறது. அனைத்து நாடுகளுக்குமான வரி விதிப்புகள் மற்றும் திணிப்புகள் போன்றவற்றை அமெரிக்கா தற்போது மும்முரமாக செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. முன்னைய தீர்க்கதரிசிகள் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கான ஒரு அரக்கன் தோன்றுவான் என்று கூறியிருந்தார்கள். அந்த அரக்கன் தற்போது அமெரிக்காதான் என்று எண்ணும் அளவுக்கு அமெரிக்காவின் செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாக உலகம் அமெரிக்காவை குறை கூறுகிறது. உலகத்தை நாட்டாமை செய்யும் அமெரிக்கா, உலகத்தை மேற்பார்வை செய்யும் அமெரிக்கா, உலக வல்லரசு என்று தன்னை சொல்லும் அமெரிக்கா இந்த உலகின் அழிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையப்போகிறது என்று அமெரிக்காவின் பக்கமே ஒட்டுமொத்த நாடுகளின் கோர பார்வையும் பதிகின்றது. அமெரிக்கா அதிகளவில் பல நாடுகளுக்கு வரியின் விதிப்பை அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் பல நாடுகள் இறக்குமதி ஏற்றுமதி பொருளாதாரத்தில் வரி விதிப்பின் காரணமாக பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் வளைகுடாவில் ஏற்படக்கூடிய புதிய மாற்றங்கள் தொடர்பாகவும் காத்திருக்கும் யுத்தம் தொடர்பாகவும் இது உலகளவில் பாரியோர் பொருளாதாரத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் விடயமாக அமையக்கூடும் என்று அமெரிக்காவை பல நாடுகள் கேள்வி எழுப்பியுள்ளன. தொடர்பின விளையாட்டு செய்திகள். ஆண்டு இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடக்கும் ஐசிசி T20 உலகக்கிண்ண போட்டிக்கான டிக்கெட்டுகள் குறித்து ரசிகர்களுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்படி தொடருக்கான டிக்கெட்டுகளை இலங்கை கிரிக்கெட் சபையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் சபையின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் இருந்து இன்று இத்தொடருக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 7 முதல் மார்ச் 8 வரை நடைபெறவுள்ள இந்த தொடரில் மொத்தம் 20 நாடுகள் பங்கேற்கின்றன. இலங்கை, இந்தியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், மேற்கிந்திய தீவுகள், பங்களாதேஷ், அயர்லாந்து, சிம்பாவே, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற நாடுகளின் கிரிக்கெட் அணிகள் இதில் உள்ளடங்குவதாகவும், மேலும் அமெரிக்கா, கனடா, இத்தாலி, நெதர்லாந்து, நமீபியா, நேபாளம், ஒமான், ஐக்கிய அரபு இராச்சியம் ஆகிய நாடுகளும் இந்த ஆண்டு போட்டிகளில் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டு